நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
மாணவர் விசா விண்ணப்பங்களில் சமீப காலமாக போலியான விண்ணப்பங்கள் அதிகரித்து வருவது குறித்து அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ள நிலையில், இந்தியா உட்பட சில நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச மாணவர்களுக்கு எதிராக கண்காணிப்பு மற்றும் நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விளக்குகிறார் அடிலைட் நகரில் ஆர்டிக் டர்ன் மைக்ரேஷன் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனரும் குடிவரவு முகவருமான கோவிந்தராஜ் ராஜு அவர்கள். அவரோடு உரையாடும் நான் செல்வி. வணக்கம் கோவிந்தராஜ் அவர்களே.
வணக்கம்.
இந்தியா உட்பட நான்கு நாடுகளிலிருந்து வரும் சர்வதேச மாணவர்களின் விண்ணப்ப பரிசீலனை நடைமுறையில் சில மாற்றங்கள் அறிமுகமாகியுள்ளதாக அறிகிறோம். அதை பற்றிதான் நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம். அந்த மாற்றங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்று முதலில் விளங்கப்படுத்த முடியுமா?
கண்டிப்பாக. மாற்றங்களை பற்றி பேசுவதற்கு முன், ஆஸ்திரேலியா எவ்வாறு மாணவர் விசா விண்ணப்பங்களை மதிப்பீடு செய்கிறது என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். ஆஸ்திரேலியா மாணவர் விசா விண்ணப்பங்களை மதிப்பீடு செய்ய ரிஸ்க் அடிப்படையிலான முறையை, அதாவது கண்ட்ரி வைஸ் ரிஸ்க் பேஸ்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டம் என்று சொல்லுவோம், அதை பயன்படுத்துகிறது. ஆஸ்திரேலியா அரசு மாணவர் விசா விண்ணப்பங்களை சில காரணங்களை அடிப்படையாக கொண்டு நாடுகளை வகைப்படுத்துகிறது, அதாவது டாட்டா பேஸ்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் என்று கேட்டகரைசேஷன் என்று சொல்வார்கள். அதை எப்படி செய்கிறார்கள் என்றால், அந்த நாட்டிலிருந்து குறிப்பிட்ட நாட்டிலிருந்து வரும் விண்ணப்பங்களில் போலி ஆவணங்கள் அதிகம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா, அல்லது கல்வி சான்றிதழ்கள், போலியான வங்கி அறிக்கைகள், போலி ஆவணங்களை உபயோகித்திருக்கிறார்களா, இல்லை குறிப்பிட்ட நாடுகளில் இருந்து வரும் விண்ணப்பங்கள் உண்மையானவையா, அதாவது அவர்களின் உண்மையான நோக்கம் படிப்பதா அல்லது வேலைக்கு வருவதா, படிப்பை விட குடியேற்ற நோக்கம் சில நாடுகளிலிருந்து வரும் விண்ணப்பதாரர்களுக்கு அதிகமாக இருக்கும், நிராகரிப்பு மற்றும் ரத்து புள்ளி விவரங்கள், அதாவது ரிஜெக்ஷன் ரேட் அண்ட் கேன்சலேஷன் ரேட், எத்தனை விண்ணப்பங்கள் மறுக்கப்பட்டுள்ளன அந்த நாட்டிலிருந்து, எத்தனை விசாக்கள் கொடுத்த பின்னர் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன, ஆஸ்திரேலியா வந்த பின் அந்த மாணவர்கள் எப்படி இங்கு நடந்து கொள்கிறார்கள், விசா விதிமுறைகளை பின்பற்றுகிறார்களா, அதே போல விசா காலாவதியான பின்னரும் தங்கியுள்ளார்களா, படிப்பை பாதியை நிறுத்துதல், வேலை விதிமுறைகளை மீறுதல், இந்த விதிமுறைகளை மீறும் போது இந்த விசா ரத்து செய்யப்படும் அந்த ரேட், இதையெல்லாம் வைத்து ரிஸ்க் பேஸ்ட் முறையை பயன்படுத்துகிறது ஆஸ்திரேலிய அரசாங்கம். ஹை ரிஸ்க் உள்ள நாடுகளிலிருந்து வரும் விண்ணப்பங்களை கடுமையாக சரிபார்த்து சோதனை செய்து அனுப்ப கல்வி விசா முறையின் நம்பகத்தன்மை மற்றும் நேர்மை, அதாவது கிரெடிபிலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி என்று சொல்வோம் இல்லையா, ஸோ அதை சரியாக கடைபிடிக்க வேண்டும் இல்லையா, ஸோ அதற்காகத்தான் இதை செய்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால், இந்த ரிஸ்க் சிஸ்டம் மூலம் ஜெனுவின் மாணவர்களை பாதுகாக்கவும் ஸ்டூடெண்ட் விசா மிஸ்யூஸை குறைக்கவும் ஆஸ்திரேலியா முயற்சி செய்கிறது.
சரி, இந்த இதில் வந்திருக்கின்ற மாற்றங்களை சொல்லுங்களேன்.
கண்டிப்பாக. இந்திய மாணவர் விசா விண்ணப்பங்களை மதிப்பீடு செய்யும் முறையில் ஆஸ்திரேலிய அரசு என்ன மாற்றங்கள் செய்துள்ளது என்பதை பார்க்கலாம். 8 ஜனவரி 2026 முதல் ஆஸ்திரேலியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இந்தியா, நேபாள், பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளை எவிடன்ஸ் லெவல் 2 எவிடன்ஸ் லெவல் 3 மாற்றியுள்ளது. அதாவது எவிடன்ஸ் லெவல் 1, 2, 3 என்று 3 நிலைகள் உள்ளன. இதில் எவிடன்ஸ் லெவல் 1 எளிதானது, எவிடன்ஸ் லெவல் 3 கடுமையான பரிசோதனை நிலை என்று சொல்லலாம். இதன் பொருள் என்னவென்று பார்த்தால், இந்த 4 நாடுகளிலிருந்து வரும் விண்ணப்பங்கள் அதிகமான ஃபினான்ஷியல் ப்ரூஃப் காட்ட வேண்டும். கல்வி கற்க வரும்போது அவர்களுக்கு பணம் அதிகமாக தேவைப்படும் ஆஸ்திரேலியாவில், அதற்கான ஃபினான்ஷியல் ப்ரூஃப் உள்ளதா என்பதை காட்ட வேண்டும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் தெளிவாக இருக்க வேண்டும். எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ் சரிபார்க்கப்படும், அது உண்மையானவையா இல்லை போலியானவைகளா என்று சரிபார்க்கப்படும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் கண்டிப்பாக அவசியம், IELTS அல்லது PTE கண்டிப்பாக எழுதி இருக்க வேண்டும். அதில் நல்ல மார்க்குகளும் பெற்றிருக்க வேண்டும். சில விண்ணப்பதாரர்களுக்கு இன்டர்வியூ அல்லது வெரிபிகேஷன் கால் கூட வரலாம். இது எதற்காக என்று பார்த்தால், விண்ணப்பதாரர்கள் சில சமயம் எஜுகேஷன் கன்சல்டன்ஸை யூஸ் செய்வார்கள். ஸோ அவர்கள் சொல்வதும் விண்ணப்பதாரரின் உண்மையான நிலையும் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்ப்பார்கள்.
சரி, அரசு இந்த நடவடிக்கையை குறிப்பாக இந்த 4 நாடுகள் மீது இப்போது எடுப்பதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள்?
இது ஒரு அவசர நடவடிக்கை என்றே சொல்ல வேண்டும். 2025 கடந்த ஆண்டில் இந்த நாடுகளிலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களில் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் நான் ஜெனுவின் ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் அதிகரித்ததுதான் இந்த மாற்றத்திற்கான காரணம். இந்த நாடுகளிலிருந்து, இந்த நான்கு நாடுகளிலிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களில் ஆஸ்திரேலிய அரசு கவனித்த முக்கிய பிரச்சனைகள் போலி பேங்க் டாக்குமெண்ட்ஸ், போலி டிகிரி சர்டிபிகேட்ஸ் மற்றும் ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ். படிப்பதாக வருவதாக சொல்லி வேலைக்காக வருவது, அதாவது எக்கனாமிக் மைக்ரன்ட்ஸ் என்று சொல்வோம். சிலர் மாணவர் விசாவை பொருளாதார குடியேற்றத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். இந்த நான்கு நாடுகளிலும் சம்பளம் குறைவு, ஆனால் அதே வேலைக்கு ஆஸ்திரேலியாவில் சம்பளம் அதிகமாக கொடுக்கிறார்கள். ஸோ அதனால் இதே வேலையை நம் ஆஸ்திரேலியாவில் சென்று செய்தால் நமக்கு அதிகமாக பணம் கிடைக்குமே என்று நினைத்து சிலர் ஸ்டூடெண்ட் விசாவை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இதனால் தான் இந்த நான்கு நாடுகள், அதாவது தெற்காசிய நாடுகள் மீது கூடுதல் கவனம் தேவை என்று ஆஸ்திரேலியா நினைத்து இந்த மாற்றங்களை செய்திருக்கிறது.
மாணவர் விசா வழங்கும் அந்த நடைமுறையில் ஆஸ்திரேலியா சிம்பிளிஃபைடு ஸ்டூடெண்ட் விசா ஃப்ரேம்வொர்க் என்று ஒரு கட்டமைப்பை பின்பற்றுகிறது இல்லையா? அதில் ஒவ்வொரு நாட்டிற்கும் எவிடன்ஸ் லெவல் வழங்கப்பட்டுள்ளது. அது என்ன என்று விளங்கப்படுத்துங்களேன்.
ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளிலிருந்தும் வரும் விண்ணப்பங்களை ஒரே முறையில் மதிப்பீடு செய்வதில்லை. அது ஏற்கனவே பார்த்தது போல் ரிஸ்க் பேஸ்ட் அசஸ்மெண்ட் சிஸ்டத்தை பயன்படுத்துகிறது. இதை நாம் ஏற்கனவே விளக்கியுள்ளோம். ஒரு நாட்டின் ரிஸ்க் நிலையை அடிப்படையாக கொண்டு ஆதார நிலைகள் ஒதுக்கப்படுகின்றன. அதாவது ரிஸ்க் லெவல் ஒன் கண்ட்ரீஸ்னா எவிடன்ஸ் லெவல் ஒன்று. உதாரணமாக அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற லோ ரிஸ்க் உள்ள நாடுகள். இதில் குறைந்த ஆவணங்கள் இருந்தால் போதும், விரைவான விசா முடிவும் கிடைக்கும் எவிடன்ஸ் லெவல் ஒன் இருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு. எவிடன்ஸ் லெவல் டூ, அதாவது மீடியம் ரிஸ்க் கண்ட்ரிஸ் என்று சொல்வோம், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா, சைனா போன்ற நாடுகள், இவைகள் எவிடன்ஸ் லெவல் டூ, அதாவது ரிஸ்க் லெவலும் மிதமானது. ஸோ வழக்கமான ஆவணங்கள் சரிபார்க்கப்படும், சாதாரண நேரம் தான் ஆகும், ப்ராசஸிங் டைம் அதிகமாக ஆகாது. ஆனால் எவிடன்ஸ் லெவல் த்ரீ என்பது இந்தியா மற்றும் மற்ற மூன்று நாடுகள் இப்போ எவிடன்ஸ் லெவல் டூல இருந்து எவிடன்ஸ் லெவல் த்ரீக்கு மாறியிருக்கிறது. எவிடன்ஸ் லெவல் த்ரீயில் அதிகமான ஆவணங்களும் அதிகமான சரிபார்க்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதனால் சற்று தாமதமாகலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், எவிடன்ஸ் லெவல் த்ரீ என்றால் விசா ரிஜெக்ட் ஆகும் என்ற அர்த்தமில்லை. அதன் பொருள் அதிகமான பரிசோதனை நேரம் மட்டுமே.
இந்திய சர்வதேச மாணவர்கள் சேர்க்கை நடைமுறை எவிடன்ஸ் லெவல் டூவிலிருந்து த்ரீக்கு மாற்றுவதனால் என்ன பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட உள்ளது என்பதனை சுருக்கமாக சொல்லுங்கள்.
இந்திய மாணவர்கள் இப்போது பேங்க் ஸ்டேட்மெண்டில் நீண்ட கால வரலாறு காட்ட வேண்டும். இதற்கு முன்னால் 6 மாதம் காட்டினால் போதும் என்று இருந்தது, இப்போது 2 வருடங்கள் வரை பேங்க் ஸ்டேட்மெண்டில் காட்ட வேண்டும். சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் தெளிவாக இருக்க வேண்டும். சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் என்று பார்த்தோமானால் எங்கிருந்து மாணவர்களுக்கு பணம் வருகிறது, அவர்கள் தந்தை அல்லது தாய் நன்றாக சம்பாதிக்கிறார்களா, அவர்கள் தான் கொடுத்திருக்கிறார்களா, இல்லை வேண்டுமென்றே கடைசி நேரத்தில் ஸ்டூடெண்ட் விசா வாங்குவதற்காக ஃபண்ட்ஸை டிரான்ஸ்பர் செய்திருக்கிறார்களா என்று பார்ப்பார்கள். மேலும் சர்டிஃபைடு அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. சர்டிஃபைடு என்றால் ஒரு நோட்டரைஸ்ட் என்று சொல்வோம், உண்மையான ஆதாரங்களை காண்பித்து அதை நோட்டரைஸ் செய்திருக்க வேண்டும். ஒரு லாயரோ அல்லது ஒரு நீதிபதியோ அதை நோட்டரைஸ் செய்திருக்க வேண்டும். இங்கிலீஷ் டெஸ்ட் ரிசல்ட் பெரும்பாலான விண்ணப்பங்களில் கண்டிப்பாக அவசியம். அண்ட் இப்போ விசா அதிகாரி வேறு என்ன பார்ப்பார் என்று பார்த்தால், உங்கள் விண்ணப்பத்துடன் நீங்கள் சமர்ப்பித்துள்ள சான்றிதழ்களை சரிபார்க்க பள்ளி அல்லது கல்லூரியை சில சமயம் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். வங்கி அறிக்கை, அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் உண்மையானதா என்று சரிபார்க்க அவர்களின் வங்கியை தொடர்பு கொண்டு விசாரிக்கலாம். மாணவரை நேரடியாக சில சமயங்கள் அழைத்து குறுக்கு சரிபார்ப்பு செய்யலாம், அதாவது கிராஸ் வெரிஃபை என்று சொல்வோம். எஜுகேஷன் கன்சல்டன்ட் சொல்வதும் மாணவரின் உண்மையான நிலையும் சரியாக உள்ளனவா என்று கிராஸ் வெரிஃபை செய்வார்கள். எளிமையாக சொன்னால், உண்மையான மாணவர்களுக்கு விசா கடினமாகவில்லை, ஆனால் ஷார்ட்கட் இனி வேலை செய்யாது.
இதனால் விசா செயல்முறை தாமதமாகுமா அல்லது நிராகரிப்பு விகிதம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? இப்படியான பிரச்சனைகள் வருமா அல்லது இதில் பாதிக்கப்பட போறவர்கள் இந்த நான்கு நாடுகளை சேர்ந்த மாணவர்கள், அதே சமயத்தில் இதனால் சில நாடுகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கு ஆதாயமாக இருக்குமா, அதை சொல்லுங்களேன்.
சில அளவில் இந்த நான்கு நாடுகளிலிருந்து வரும் மாணவர்களுக்கு சில அளவில் தாமதம் ஏற்படத்தான் செய்யும். ஏனென்றால் இவர்கள் எவிடன்ஸ் லெவல் மூன்றில் உள்ளார்கள். அதே சமயம் எவிடன்ஸ் லெவல் ஒன்று மற்றும் எவிடன்ஸ் லெவல் இரண்டு இருக்கும் நாடுகளில் பார்த்தால் அவர்களுக்கு துரிதமாக விசா அப்ரூவல் வழங்கப்படும். ஆனால் எவிடன்ஸ் லெவல் மூன்றில் இருப்பதால் இந்திய மாணவர்களுக்கு சில அளவில் தாமதம் ஏற்படும். ஏனென்றால் டாக்குமெண்ட்ஸை சரிபார்ப்பதற்கு அதிகம் நேரம் விசா ஆபீசர் செலவு செய்வார்கள். விசா முடிவு எடுக்க அதிக நேரம் இதனால் தேவைப்படுகிறது. ஆவணங்கள் பலவீனமாக இருந்தால் அல்லது விண்ணப்பம் முழுமையில்லாமல் இருந்தால் ரிஜெக்ஷன் ரேட்ஸ் ஆல்சோ நிராகரிப்பு வாய்ப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் உண்மையான மாணவர்கள் சரியான மற்றும் முழுமையான ஆவணங்கள் இருந்தால் விசா கிடைக்கும். பிரச்சனை நாட்டில் இல்லை, ஆவணங்களின் தரத்தில்தான்.
இந்த புதிய கடுமையான விதிமுறைகள் ஆஸ்திரேலிய கல்வித்துறையின் சர்வதேச மாணவர் சேர்க்கை இலக்குகளை பாதிக்குமா?
இல்லை என்றே சொல்லலாம். ஏனெனில் 2025 ஆண்டில் சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கை 270,000. 2026 ஆண்டிற்கு இந்த திட்டநிலை 295,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் எண்ணிக்கையை ஆஸ்திரேலியா குறைக்கவில்லை. ஆஸ்திரேலியாவில் உள்ள வெளிநாட்டு மாணவர்கள் சுமார் 30% இந்திய மாணவர்கள். அதனால் இந்திய மாணவர் விசா விண்ணப்பங்களை மதிப்பீடு செய்வதில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் முழு ஸ்டூடெண்ட் விசா சிஸ்டத்தின் கிரெடிபிலிட்டியும் பாதிக்கப்படும். அதனால்தான் இந்த மாற்றம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மாணவர்கள் விண்ணப்பங்களை நன்றாக தயாரித்து சமர்ப்பித்தால் அதிக சரிபார்ப்பு காரணமாக சில சமயம் விசா செயலாக்க நேரம் அதாவது ப்ராசஸிங் டைம் அதிகமாக வாய்ப்புள்ளது. ஆனால் ஆஸ்திரேலியா இந்திய மாணவர்களுக்கு தனது கதவுகளை மூடவில்லை, செயல்முறை மட்டும் அதிக கவனமாகியுள்ளது. உண்மையான மாணவர்களுக்கு விசா இன்னும் சாத்தியம். முக்கிய செய்தி என்னவென்றால் சரியான ஆவணங்கள் பிளஸ் நேர்மையான நோக்கம் இருக்கும்போது கவலை தேவையில்லை.
மிக்க நன்றி கோவிந்தராஜ் அவர்களை, மிக தெளிவாக விளங்கப்படுத்தினீர்கள். பிறிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.